Welcome to the Omega Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்.
The Omega Gateway is an end-time gateway to truth, truth that God is revealing to us today.
Omega நுழைவாயில் இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கும் வழிநடத்தும் ஒரு நுழைவாயில் ஊழியமாகும்.
Jesus is coming back again.
இயேசு மறுபடியும் திரும்பி வருகிறார்.
And he's coming back soon.
சீக்கிரத்தில் அவர் திரும்பி வருகிறார்.
And we need to be ready for his return.
அவருடைய வருகைக்கு முன்பு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
We need to know the ways of God.
தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
And we need to be walking in the ways of God.
தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
And so we're doing a series called Life Changing Laws.
வாழ்க்கையை மாற்றும் பிரமாணங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர் போதனையை கவனித்து வருகிறோம்.
And today we're going to look at who you are in Christ.
இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை கவனிக்க போகிறோம்.
The Bible talks about being in Adam or in Christ.
நாம் ஆதாமுக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை குறித்து வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது.
And so we're going to look at what does that really mean?
இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்க இருக்கிறோம்.
Now, in Genesis chapter 1 and verse 27, it talks about the creation of man.
ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதை குறித்து சொல்லுகிறது.
So, in verse 27, it says, So God created man in his own image. In the image of God created he him. Male and female created he them.
27ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
And in Genesis chapter 2 and verse 7,
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது,
says, And the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living soul.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான்.
So Adam became a living soul.
ஆதாம் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான்.
You see, God created him with a perfect body, with all of his organs, brain and so on, but he was not alive.
முழு சரீர அமைப்புடையவனாய் மூளை இதயம் போன்ற உள்ளுறுப்புகள் அனைத்தையும் உடைய ஒரு மனிதனாய் தேவனை படைத்திருந்தும் அவனுக்குள் உயிர் இல்லை.
Then God came and breathed the spirit into him.
பின்பு தேவன் வந்தார், அவருடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்.
When his spirit entered Adam, his whole being powered up.
தேவனுடைய ஆவி ஆதாமுக்குள் நுழைந்த உடனே அவனுடைய உடல் முழுவதும் உயிரூட்டம் பெற்றது.
And he became a living soul.
அவன் ஜீவாத்மாவாய் மாறினான்.
You know, what does that really mean?
இதனுடைய உண்மையான பொருள் என்ன?
Now the Bible tells us in James chapter 2 and down in verse 26, it tells us, for as the body without the spirit is dead.
யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல.
Now that verse tells us that our spirit is the power source of our soul and our physical body.
இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவிதான் நம்முடைய ஆத்மாவிற்கும் இந்த சரீரத்திற்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய சக்தியின் ஆதாரம்.
You see, we use the term he gave up the spirit when a person dies.
ஒருவர் மரிக்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், ஆவியை விட்டார் என்று.
You see, when your spirit comes out of your body,
உங்களுடைய ஆவி உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறும் போது,
your body shuts down.
உங்களுடைய உடல் எல்லா கிரியைகளையும் விட்டொழிந்து ஓய்வு பெறுகிறது.
Your brain stops functioning and your heart is not powered up anymore.
மூளையின் இயக்கம் நின்று விடுகிறது. இதய துடிப்பும் அடிப்பதை நிறுத்திக் கொள்ளும்.
So Adam had a spirit as well as a soul and a physical body.
ஆதாமுக்கு அவனுடைய ஆத்மா சரீரத்தோடு கூட இணைந்து ஒரு ஆவியும் உண்டு.
Now the question is, where did your spirit come from?
உடனடியாக கேள்வி வரலாம், எங்கிருந்து இந்த ஆவி வருகிறது?
Does it come into your body at the point of conception or the point of birth?
பிறக்கிற நேரத்தில் இந்த ஆவி ஊடுருவுகிறதா, இல்லாவிட்டால் கருத்தரிக்கும் போதே ஆவி உற்பத்தியாகி விடுகிறதா என்ற கேள்வி எழலாம்.
It can be both, but it's not that important.
இரண்டு நிலைகளிலேயும் ஆவி ஒரு மனிதருக்குள் ஊடுருவலாம், ஆனால் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
But what we need to understand,
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால்,
that your spirit was not created at the point of conception.
உங்களுடைய ஆவி நீங்கள் கற்பத்தில் உற்பத்தியாகிற நேரத்தில் உண்டாக்கப்படவில்லை.
Your spirit was alive in heaven long before it came to this earth in you.
உங்களுக்குள்ளாய் இந்த பூமியிலே வந்து குடியேறுவதற்கு முன்பு, நீண்ட காலத்துக்கு முன்பே பரலோகத்தில் உங்கள் ஆவி இருந்தது என்ற உண்மை அறிந்து கொண்டால் போதும்.
So in one sense you are very very old.
ஒரு கோணத்தில் பார்த்தால் இந்த அம்சத்தில் நீங்கள் மிக 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 வயதானவர்கள்.
Your spirit could have been alive in heaven for eons of years.
எத்தனை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு உங்கள் ஆவி பரலோகத்தில் உயிருள்ளதாக இருந்திருக்கலாம்.
But it came when your spirit comes into you, it comes with a destiny and a purpose which was given to that spirit before he came here.
ஆனால் உங்களுக்குள் ஆவி வருவதற்கு முன்பு எந்த நோக்கத்தை லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு இந்த பூமியில உயிர் வருகிறீர்களோ அந்த நோக்கத்தோடு உங்களுக்குள் வந்து குடியேறுகிறது.
You see, Adam was a new creation. There was nothing like him in the universe before. He was a new species.
ஆதாமை பார்க்கும் பொழுது அவன் ஒரு புதிய படைப்பு. அண்ட சராசரங்களையும் உற்று நோக்கினால் இதுவரை அவனை போல ஒரு சிருஷ்டி இருந்ததே இல்லை. அவன் ஒரு புதிய உயிர், ஒரு ஜீவராசி.
He wasn't just a spirit being.
அவன் ஒரு ஆவியின் மனிதனாய் இருக்கவில்லை.
He had a perfect soul and a perfect body.
பூரண ஆத்துமாவை, முழு சரீர அமைப்பையும் உடைய ஒரு மனிதனாய் இருந்தான்.
He could communicate with God, he could see God, he could hear his voice in the garden.
தேவனோடு உறவாடி அவரோடு பேசி மகிழ்ந்து தோட்டத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் உருவாக்கப்பட்டிருந்தான்.
Now Adam had a free will.
ஆதாமுக்கு ஒரு சுய சித்தம் இருந்தது.
He could choose to serve God or he could choose to go his own way.
தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு சேவை செய்வதென்றால் அவன் இஷ்டப்பட்டு செய்யலாம், இல்லாவிட்டால் தன் சொந்த வழியிலே மனம் போல அவன் போகலாம்.
Now the Bible tells us there were two trees in the garden.
வேதம் சொல்லுகிறது தோட்டத்தில் இரண்டு விருட்சங்கள் இருந்தன.
The tree of life,
ஜீவ விருட்சம் ஒன்று,
and the tree of knowledge of good and evil,
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்.
And God said you're not to eat of the tree of the knowledge of good and evil.
தேவன் சொன்னார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது.
Then Satan slipped into the garden.
எப்படியோ சாத்தான் தோட்டத்துக்குள் ஊடுருவினான்.
And the great deception began.
மிகப்பெரிய வஞ்சகம் துவங்கியது.
You see, Adam ate of the tree of knowledge of good and evil.
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்தான்.
Now Satan had said to him, look, God's not giving you the whole picture. He's not telling you everything.
இப்பொழுது சாத்தான் ஆதாமை பார்த்து சொல்லுகிறான், ஆதாமே பார், உண்மையான முழு படத்தையும் தேவன் உனக்கு காட்டவில்லை, தேவன் உனக்கு சரியான காரியத்தை சொல்லவில்லை.
God was saying to Adam, if you eat of this tree, you'll be like God, knowing good and evil.
இந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தால் நன்மை தீமை அறியத்தக்க தேவனை போல் மாறிவிடுவாய் என்று தேவனுக்கு தெரியும்.
Satan was saying, God doesn't want you to know this.
இதை நீ அறிந்து கொள்ள வேண்டாம் என்று தேவன் நினைத்தார்.
Because you'll be as God if you eat of this tree.
இந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தால் நீயும் தேவனை போல் மாறிவிடுவாய் என்று தேவன் பயந்து விட்டார்.
What they did not fully realize,
உண்மையாகவே முழுமையுமாய் அவர்கள் உணர்ந்து கொள்ளாதது என்னவென்றால்,
was the consequences, what the consequences would be if they ate of that tree.
இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுனால் எப்படிப்பட்ட பயங்கர விளைவுகள் உண்டாகும் என்ற உண்மையை அறியவில்லை.
Now when Adam and Eve gave way to Satan's suggestion,
சாத்தானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்படி ஆதாமும் ஏவாலும் தங்களை விட்டு கொடுத்து அதற்கு இணங்கின பொழுது,
they actually became subservient to him.
உண்மையாகவே அவர்கள் அவனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள்.
They chose to serve him.
சாத்தானை சேவிக்க அவர்களாக தெரிந்து கொண்டார்கள்.
This was a catastrophe of huge proportions.
ஒரு மிகப்பெரிய பேரழிவாய் அது அமைந்து விட்டது.
what Adam did would affect every coming human being from that point of time.
ஆதாம் செய்தது அந்த நேரம் முதற்கொண்டு உலகத்தில் பிறக்கப் போகிற முழு மனுக்குலத்துக்கும் பெரும் பாதிப்பை உண்டாக்கிவிட்டது.
There was an instant change in Adam and Eve.
ஆதாம் ஏவாளுக்குள் உடனடியாய் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது.
They became body conscious.
அவர்கள் தங்கள் சரீரத்தை குறித்த உணர்வை பெற்றார்கள்.
He was aware that he was naked.
அவன் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டான்.
What had happened?
நடந்தது என்ன?
You see, Adam walked in light.
ஆதாம் ஒளியில் நடந்தான்.
He walked from his spirit.
தன் ஆவியிலே அவன் நடந்து கொண்டிருந்தான்.
His spirit was the dominant person in him.
அவனை பொறுத்தவரை அவனுக்குள் இதுவரைக்கும் அவன் ஆவிதான் ஆதிக்கம் செலுத்தி வந்தது.
And his spirit emanated so much light it came through his soul and came through his physical body. And he was a being that walked in light.
அவனுடைய ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் தேவையான ஒளியை அவனுடைய ஆவி அருளி அவனை ஒளியிலேயே நடக்கக்கூடியவனாய் பார்த்துக் கொண்டது.
His spirit was so pure.
அவன் ஆவி அவ்வளவு சுத்தாங்கம் நிறைந்ததா இருந்தது.
And connected to God.
தேவனோடு கூட இணைந்திருந்தது.
He just walked in that light.
அவன் அந்த பேரொளியில் நடந்தான்.
When Adam surrendered to the word of Lucifer.
லூசிபரின் வார்த்தைக்கு ஆதாம் தன்னை விட்டு கொடுத்த போது
Adam's spirit took a subservient role and submerged deeply within him.
ஆதாமின் ஆவி அவனுக்குள்ளாய் சுருங்கி ஆழமாய் உள்ளே பதிந்து விட்டது.
Now Adam's intellect would be the controlling factor in his life.
அவன் ஆவிக்கு பதிலாக ஆதாமின் புத்திசாலித்தனம் அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த மேற்கொண்டு மிஞ்சி நின்றது.
He would now walk and direct his life by his own intellect.
இப்பொழுது அவன் தன்னுடைய சொந்த புத்தி கூர்மையினால் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முற்படுகிறான்.
Whereas before he walked with God in connection with God from his spirit.
இதற்கு முன்போ தேவனோடு கூட தன் ஆவி கொண்டிருந்த தொடர்பின் இணைப்பின் அடிப்படையில் அவன் வாழ்ந்து சிறைத்தவன்.
So he lost his communication with God when he sinned.
பாவம் செய்த பொழுது தேவனோடு இருந்த தன் தொடர்பை அவன் இழந்து விட்டான்.
See, the Bible says a natural mind cannot connect with God.
வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை தேவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது.
That's what happened to Lucifer.
லூசிபருக்கு நடந்தது இதுதான்.
But more than that.
ஆனால் இதிலும் அதிகமாய்
We have been made in such a way by God that if we are influenced by a spiritual power and we submit to it, it will enter us.
ஒரு ஆவிக்குரிய சக்தியை சந்தித்து அந்த வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்து நம்மை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் தேவன் நம்மை வடிவமைத்து உருவாக்கி இருக்கிறார்.
That's what happened when you were born again.
நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது நடந்தது இதுதான்.
The influencing power was the Holy Spirit upon you.
பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் செல்வாக்கு உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசித்தது.
When you submitted to him,
அவருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்த போது
came to live within you.
அவர் உங்களுக்குள்ளாய் குடியிருந்து வாசம் பண்ணும்படி வந்து விட்டார்.
And the very nature and life of the Lord came into you.
கர்த்தருடைய தன்மை அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளாய் வந்து விட்டது.
Adam's spirit became submerged beneath his soul.
ஆதாமின் ஆவி அவருடைய ஆத்மாவுக்கு கீழாய் அடங்கி மூழ்கிவிட்டது.
Adam's own intellect was uppermost in his life.
ஆதாமின் புத்திசாலித்தனம் தான் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகித்தது.
He lost his contact with God.
தேவனோடு இருந்த தன்னுடைய தொடர்பை ஆதாம் இழந்து விட்டான்.
Because his spirit had become submerged now.
இப்பொழுது அவனுடைய ஆவி அவனுக்குள் அடங்கி ஓய்ந்து விட்டபடியினால் நடந்த இதைவிட அதிகமாய்
லூசிபர் was able to infuse into him his very own nature.
லூசிபர் அவனுடைய சொந்த சுபாவத்தை தன்மையை ஆதாமுக்குள்ளாய் உட்புகுத்தி விட்டான்.
We've been designed in such a way that when we are influenced by spirit and we yield to that, that spirit will inhabit us.
எந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கொடுக்கும் பொழுது அது நம் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம்.
You see, that's what happened when you were born again.
நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது நடப்பது இதுதான்.
The Holy Spirit influenced you.
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்.
And you surrendered to his influence.
அவருடைய ஆதிக்கத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்.
And the Spirit of God came into your spirit.
தேவனுடைய ஆவியானவர் உங்கள் ஆவிக்குள்ளாய் வந்து குடியேறி விடுகிறார்.
His nature came into us.
அவருடைய தன்மை உங்களுக்குள் வந்து விடுகிறது.
You see, Adam's genes, his DNA encodes his whole makeup, the sum total of his condition was passed on to his sons and daughters.
ஆதாமின் மரபணுவிலே இருந்த முழு அமைப்பும் அவனுடைய தன்மையின் முழு நிலையும் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடத்தப்பட்டு வந்தது.
You see, Adam was the prototype among men.
மனிதர்களுக்குள்ளே ஆதாம் தான் முதலாய் உண்டாக்கப்பட்ட ஒரு வடிவம்.
So that every person after him would be like him.
ஆகவே அவனிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொன்றும் அவனை போலதான் இருக்க வேண்டும்.
But now Adam was a fallen being.
இப்பொழுது ஆதாம் விழுந்து போன ஒரு மனிதன்.
He had another nature infused into him.
அவனுக்குள் வேறொரு தன்மை இப்பொழுது ஊடுருவி விட்டது.
The nature of Lucifer.
லூசிபரின் தன்மை அவனுக்குள் குடிகொண்டு விட்டது.
And so his whole makeup had changed.
ஆகவே அவனுடைய முழு அமைப்பும் ஒரு உருமாறி விட்டது.
And his condition was passed on to his sons.
அவனுடைய நிலை இப்பொழுது அவனுடைய குமாரர்களுக்கு பரிமாறி வருகிறது.
This is a very scary thing.
மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு செயல் இது.
You see, humanity is not just a simple host of people, it's made up of individuals.
மனுக்குலம் ஒரு மாபெரும் திரள் சேனையான மக்கள் கூட்டம் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனாலும் உண்டான ஒன்று.
It's like a huge tree with many branches.
ஒரு பெரிய மரம் பல கிளைகளை உடையது போன்றது.
All of the one family, the same family tree.
எல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பத்தின் மரமாய் மாறுகிறோம்.
And Adam stood as the head, the prototype of all who would be like him after him.
ஆதாம் ஒரே ஒரு உண்டாக்கப்பட்ட அவனை பின்தொடர்ந்து வருகிற அனைவரும் அவனைப் போல் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி படிவம்.
That's why it says in 1 Corinthians 15 and verse 45.
இதை நாம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
It tells us what happened to the human race, you see.
மனுக்குலத்துக்கு நடந்தது என்ன என்பதை மிக தெளிவாக இது சொல்லுகிறது.
Verse 45.
45 வசனம்.
So it is written, the first man Adam was made a living soul. The last man was made a quickening spirit. The last Adam was made a quickening spirit.
அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்.
Okay. The first man, Adam, was Adam. The last of the Adamic race was Jesus.
முந்தின மனுஷன் ஆதாம், பிந்தின ஆதாம் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய இயேசு கிறிஸ்து.
You know, in most countries, the midwife will pick up a baby after it's born and give it a smack and it will cry. Life has come to it.
அதிகமான தேசங்களிலே பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சிகள் பிறந்த குழந்தையை கையில் எடுத்து முதுகில ஒரு தட்டு கொடுத்த உடனே அது அழுத உடனே உயிர் வந்து விட்டது என்று கூச்சலிடுவார்கள்.
But by that time it's too late.
ஆனால் அதை செய்வதவரை பொறுத்திருந்தால் காலம் கடந்து போயிருக்கும்.
He has the nature of Adam in him.
ஆதாமின் தன்மை அதற்குள் ஏற்கனவே வந்து குடியேறி விட்டது.
David said this, King David, in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார்.
In Psalm 51.
51 சங்கீதத்திலே.
And verse 5.
5 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்.
He said, Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்.
This does not mean that David was illegitimate. It simply means that his mother had a fallen nature, so David had the fallen nature.
இந்த வசனம் இப்படி சொல்லுகிறபடியினால் தாவீது சட்டவிரோதமாய் பிறந்த குழந்தை என்று அர்த்தமில்லை. தாவீதின் தாய் விழுந்துபோன மனுஷ பாவ சந்ததியிலே பிறந்தபடியினால் அந்த தாயின் வயிற்றில் பிறந்த தாவீதும் பாவ தன்மையோடு பிறந்தவர்.
The Bible says by one man sin entered into the world.
வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷருடைய மீறுதலினாலே பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்தது.
The Bible tells us in Genesis 5 and verse 3.
ஆதியாகமம் 5 அதிகாரம் 3 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது.
Talks about Adam and his children.
ஆதாமை குறித்தும் அவருடைய பிள்ளைகளை குறித்தும் வேதம் சொல்லுகிறது.
It says Adam lived 130 years and begat a son in his own likeness after his own image and called him Seth.
ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் வழியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான்.
Now initially man was made in the image and likeness of God.
ஆதியிலே ஆரம்பத்தில் பார்த்தால் மனிதன் தேவ ரூபத்தின்படி அவர் சாயலிலே உண்டாக்கப்பட்டவன்தான்.
He had all the qualities of God in him.
தேவனுடைய அத்தனை தன்மைகளும் அவனுக்குள் இருக்க பெற்றிருந்தான்.
Now the same language is used here for Adam and his sons.
ஆதாமுக்கும் அவன் பெற்றெடுத்த குமாரர்களுக்கும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
It said Adam had sons in his own likeness and image.
ஆதாம் தன் சாயலின்படியே தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றெடுத்தான் என்று அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
So we were all now came forth in the image and likeness of Adam, who was a fallen creature.
விழுந்து போன சிருஷ்டியாகிய ஆதாமின் சாயலின்படி அவன் ரூபத்தின்படியே இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் அனைவரும் உயிர் உழைத்து வாழ்கிறோம்.
That's where we get the phrase from, in Adam. We were all in Adam.
நாம் அனைவரும் ஆதாமுக்குள் இருக்கிறோம் என்ற சொற்றுடன் இதில்தான் நமக்கு கிடைக்க பெற்றோம்.
Now what can be done about this?
இதை குறித்து நாம் என்ன செய்வது?
We got the human race now. Entire human race has fallen.
முழு மனுக்குலமே விழுந்து போன நிலைமையில் தள்ளாடுகிறது.
There was no perfect man and no perfect woman to start a new race of people.
ஒரு புதிய மனித உயிரினத்தை துவக்கக்கூடிய பூரண புருஷனும் இல்லை, பூரண ஸ்திரீயும் உலகில் இல்லை.
God had to find a sinless human being without a sinless nature to start a new race of people.
பாவம் இல்லாத மனிதர்களை கொண்டு பாவம் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கக்கூடிய ஒரு நிலையை தேவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று.
But there was no one like that in the earth.
அப்படி தேடி பார்த்தும் பூமியில் ஒருவனும் ஒன்றும் இருந்ததில்லை.
The only solution was this.
ஒரே பரிகார தீர்வு இதுதான்.
God would have to become a man.
தேவன் மனிதனாய் மாற வேண்டும்.
He would have to become one of the human race.
மனிதர்களிலே ஒருவரை போல் அவர் பிறக்க வேண்டும்.
That's an incredible idea.
இது மிக அற்புதமான ஒரு எண்ணம்.
What an incredible plan, but how could this be?
கிரகித்துக் கொள்ள முடியாத ஒரு மகத்தான திட்டம். இது எப்படி சாத்தியமாகும்?
It could not be with the seed or the sperm of a man. That's corrupt all the way down from Adam.
புருஷ வித்தினாலே உண்டாக முடியாது. காரணம் சிருஷ்டிப்பு துவங்கி இதுவரை அது முழுவதும் பாழாய்விட்டது.
See, God would come to earth in the form of his son.
தேவன் தம்முடைய குமாரனின் சாயலில் இந்த பூமியில் தோன்றினார்.
So the angel Gabriel was sent to a young girl.
ஆகவே கேப்ரியல் தூதன் ஒரு இளம் பெண்ணிடத்திற்கு அனுப்பப்பட்டார்.
This young girl was a virgin.
அந்த இளம் பெண் ஒரு கன்னிகை.
And the angel said, you're going to conceive and bring forth a son and you'll call his name Jesus.
தேவ தூதன் அந்த பெண்ணை பார்த்து, இதோ நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
Mary said to the angel, how can this thing be because I know not a man.
மரியாள் அந்த தேவ தூதனை பார்த்து சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே.
And the angel said this to her.
தேவதூதன் அவளை பார்த்து சொல்லுகிறான்.
She said, the Holy Ghost shall come upon you.
பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார்.
The power of God shall overshadow thee.
உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும்.
And that holy thing that shall be born of thee shall be called the Son of God.
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
This is incredible.
இது வார்த்தையால் விவரிக்கப்பட முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு பாக்கியம்.
Now Mary was not the mother of God.
மரியாள் தேவனுடைய தாய் அல்ல.
She was just a vessel, the container, the nursery for 9 months.
9 மாதத்துக்கு வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் அவள் இருந்தாள்.
None of Mary's DNA was involved.
மரியாளின் மரபணு எவ்விதத்திலும் அதில் எந்த ஈடுபாடும் கொள்ளவில்லை.
Jesus was born a perfect spirit.
பூரண ஆவியாய் இயேசு பிறந்தார்.
The spirit of Jesus was infused into her womb.
இயேசுவின் ஆவி அவருடைய கற்பத்துக்குள்ளாய் ஊடுருவியது.
He came from heaven perfect.
அவர் பரலோகத்திலிருந்து பூரணராய் உள்ளே வந்தார்.
He was destined to be the savior of the human race.
மனுக்குலத்தின் பாவம் தீர்க்கும் பரிகார இரட்சகராய் நிர்ணயிக்கப்பட்டார்.
Now things were changing.
இப்பொழுது காரியங்கள் மாறுகின்றன.
Lucifer was very worried about this.
இதை குறித்து லூசிபர் அதிகமாய் கலங்கினான்.
There was a perfect man now in the earth.
இப்பொழுது இந்த பூமியில் ஒரு பூரண மனிதன் வந்துவிட்டார்.
But Lucifer didn't understand.
ஆனால் லூசிபருக்கு ஒரு காரியம் புரியவில்லை.
There was still not a perfect woman.
இன்னும் ஒரு பூரண ஸ்திரீ இந்த உலகத்தில் இல்லை என்ற உண்மை அவனுக்கு தெரியவில்லை.
So he couldn't start a new race of people.
ஆகவே ஒரு புதிய மக்கள் இனத்தை அவரால் துவக்க முடியவில்லை.
However, Lucifer did not know that this would be a spiritual birth.
எப்படி இருந்தாலும் இது ஒரு ஆவிக்குரிய பிறப்பாய் இருக்கும் என்ற உண்மை லூசிபருக்கு தெரியாமல் போய்விட்டது.
And so the great plan of redemption unfolded.
ஆகவே மனித மீட்பின் மகத்தான மாபெரும் திட்டம் இப்பொழுது திறந்து கையளிக்கப்படுகிறது.
Jesus was destined to be the savior of this world.
ஈ உலகத்தின் இரட்சகராய் இருக்கும்படி இயேசு முன்குறிக்கப்பட்டார்.
He was destined to start a new race of people in the earth.
இந்த பூமியிலே ஒரு புதிய மனித இன மக்களை உருவாக்கும்படி அவர் முன்குறிக்கப்பட்டார்.
People who whose ancestry would go back to Jesus this time.
மக்களுடைய இந்த புதிய இன மக்களின் மூதாதையருடைய மரபணு தோற்றம் இயேசுவிடத்தில் போய் தோன்றும்படி செய்தார்.
Not back to Adam.
மறுபடியும் ஆதாமிடத்தில் திரும்பி செல்லும் வழியில் இது அமையவில்லை.
He will start a new race of people.
ஒரு புதிய இன மக்கள் கூட்டத்தை அவர் ஆரம்பித்தார்.
This was an incredible plan of God.
தேவனுடைய இந்த அபார திட்டம் கிரகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அற்புதமானது.
You see, when you are born again,
நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது
that holy seed is in you.
இந்த பரிசுத்த வித்து உங்களுக்குள் வருகிறது.
The whole very nature of the Lord Jesus is passed on to you.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழுமையான தன்மை சுபாவம் உங்களுக்குள் கடந்து வருகிறது.
And you are called a son of God.
நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறீர்கள்.
No longer a son of Adam.
இனியும் ஆதாமின் புத்திரனாய் இல்லை.
Your ancestry now goes back to the Lord.
இப்பொழுது உங்களுடைய வழிந்தோன்றல் கர்த்தரிடமாய் திரும்புகிறது.
And when you accept the Lord as your savior, his seed comes into you.
கர்த்தரை இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவரது வித்து உங்களுக்குள் வருகிறது.
And you are born again by the spirit of God.
தேவனுடைய ஆவியினால் நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள்.
You are a new species in the earth.
இந்த பூமியிலே ஒரு புது உயிரினமாய் நீங்கள் மாறுகிறீர்கள்.
Now there are two races in the earth.
இப்பொழுது இந்த பூமியிலே இரண்டு இனங்கள் இருக்கிறார்கள்.
The race of Adam.
ஆதாமின் இனம்.
And the race of Jesus.
இயேசுவின் உயிரினம்.
And you're either in Adam or you're in Jesus.
ஆதாமுக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது இயேசுவுக்குள் இருக்கிறீர்களா?
Now in the next session we're going to look at how God started this new race of people in the earth and how it greatly affects you today.
தேவன் இந்த புதிய உயிரினத்தை எப்படி இந்த பூமியிலே துவங்கினார், அது எப்படி ஒரு பெரிதான பாதிப்பை உங்களுக்குள் ஏற்படுத்த முடியும் என்பதை குறித்து அடுத்த பகுதியிலே கவனமாய் நாம் தியானிக்கலாம்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.